தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் தேவ ஆசீர்வாதமும். பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த மாதங்களிலும், குறிப்பாக கடந்த மே மாதம் முழுவதும் நம்மை நிறைவாக பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை நாம் காணும்படியாக அவர் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதனால் வரை பாதுகாத்து வழி நடத்திய அன்பு இறைவன் பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் அவர்தாமே நம்மோடு துணையாக இருந்தும் நம்மை நிறைவாய் பாதுகாப்பாய் எல்லா விதமான வளங்களோடும் ஆசீரோடும் இந்த மாதம் முழுமைக்கும் வழி நடத்த இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். குறிப்பாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பெயரால் ஒன்றுபட்டிருக்க வேண்டும், நம்மிடையே பிளவுகளும் பிரிவினைகளும் கூடாது என எடுத்துரைக்கின்ற இறை வார்த்தைக்கும் நாம் செவிமடுத்து இறைவனுடைய நாமத்தில் இறைவன் நமக்காக அனுப்பிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டடங்களாய் நாம் அனைவரும் அவர் மீது வேரூன்றி நிலைத்து நிற்க திருப்பலியில் நாம் ஒருவர் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடைமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
வளர்ச்சியையும் உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 20 இறைத்திரு வசனங்கள் 28-38 வரை. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திருத்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்படுவதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அத்தோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுந்தனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 68. பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும், என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி உலகிலுள்ள அரசர்களே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 11-19 முடியும். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியதும், தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோதும் நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதி உள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறதும், அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவனாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை புனிதரும் மறைசாட்சியுமான புனித ஜஸ்டினின் நினைவு நாளை இன்றைய நாளில் சிறப்பிக்கிறது. புனித ஜஸ்டின் பல தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக, அதாவது நம்முடைய திரு அவை கிறிஸ்து கடவுள் என சொல்லி நம்முடைய திரு அவைக்கும் கடவுளுக்கும் எதிராக சமூகத்தில் தவறான போதனைகள் படிப்பினைகள் புகுத்தப்பட்ட பொழுது அவற்றிற்கெல்லாம் இவர் முறையான பதிலை கொடுத்து இறுதியில் அந்த இறைவனுக்காய் இரத்தம் சிந்தி மறிக்கிற வரை அவர் பிரமாணிக்கமாக இருந்தார். ஆகவேதான் திருச்சபை இன்றைய நாளில் அவரை நினைவு கூற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய நாளில் இரண்டு வாசகங்களுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிற மையப்பொருள் ஒன்றாய் இருப்போமாக. ஆம், அன்பிற்குரியவர்களே, நாம் பல ஆண்டுகள் சிறு வயதிலிருந்தே கேட்ட ஒரு பழமொழி இருக்கிறது திரு அவையில். புனிதர்கள் சிந்துகிற சிந்தியிருக்கிற இரத்த துளிகளெல்லாம் இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு அவையெல்லாம் வித்தாய் இருப்பதாக நாம் சிறு வயதிலிருந்து கேட்டிருப்போம். அப்படி தன் இரத்தத்தை சிந்தி திரு அவையை வளர்த்தெடுத்தவர் தான், வளர்த்தெடுத்த மிகப்பெரிய கூட்டத்தில் குடும்பத்தில் ஒருவர் தான் புனித ஜஸ்டின். இரண்டு வாசகங்களை பாருங்கள். முதல் வாசகத்தில் ஒன்றாய் இருங்கள் என சொல்லி எபேசு திரு அவைக்கு பவுல் அறிவுறுத்துகிறார். இரண்டாவது வாசகமாகிய நற்செய்தியில் ஒன்றாய் இருக்கும்படி தம் சீடர்களுக்காய் தன் பிள்ளைகளுக்காய் இயேசு கிறிஸ்து கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள்தான். அவருடைய ஜெபம் அவருடைய திருத்துதர்களுக்கானது மட்டுமல்ல, நமக்குமானது தான். எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபையை பார்க்கிறோம். திருச்சபையில் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, நிறுவனங்கள் இருக்கிறது. நாம் கடந்து வந்த 2000 ஆண்டு காலத்தில் எத்தனையோ வளர்ச்சிகளை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆரம்ப புள்ளி என்பது மிக மிக அவசியமானது. எண்ணி பாருங்கள், எதை முதலீடாக வைத்து திரு அவையை இயேசு கிறிஸ்து உருவாக்கினார்? இன்றைக்கி நம்முடைய மறைமாவட்டங்களில், நம்முடைய அவைகளில், பங்கு தலங்களில், ஆலயங்களில், என் குடும்பத்தில் கூட புதிதாய் ஒரு சமூக பணியை அல்லது ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என சொன்னால் நாம் ஜெபிப்பது என்பது அடுத்தது. ஆலயத்திற்கு செல்வோம், திருப்பலி ஒப்புக் கொடுப்போம், நமக்காக பலரை ஜெபிக்க கேட்டுக்கொள்வோமானால் பணம் என்பது மிக மிக ஆதாரமாக இருக்கிறது. அந்த பணத்தை முதலீடு செய்து எப்படி அதிலிருந்தெல்லாம் லாபம் பெறலாம் என்பதுதான் நம்முடைய கணக்கு. இதில் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, திரு அவை நிறுவனங்களுக்கும் சரி, அந்த பணத்தை முதலீடு செய்து அதிலிருந்து லாபத்தை பெற்று அதன் வழியாக சமூக பணிகளை, பிறரன்பு பணிகளை செய்வதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. ஆனால் திரு அவையை முதல் முறையாக இயேசு கிறிஸ்து எதை கொண்டு கட்டி எழுப்பினார்? மிக தெளிவாக முதல் வாசகத்தில் பவுல் குறிப்பிடுகிறார், தன்னுடைய இரத்தத்தால் அவர் நம்மை எல்லாம் சொந்தமான மக்களாய் மாற்றிக்கொண்டார். திரு அவைக்கு அவர் பணத்தையோ செங்கலையோ மணலையோ அடித்தளமாய் கொடுக்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தளமாய் கொடுத்தார். என்னை பார்ப்போம், ஒருவேளை இன்று அந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்தில் மீண்டும் மனிதனாய் பிறந்து வந்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டார் என சொன்னால் அவர் நம்மை குறித்து மனமகிழ்வாரா? நாம் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு அத்தனைக்குமே ஒரு திறனாய் வைத்திருப்போம். நான் கடந்து வந்த பாதை எப்படி இருக்கிறது என சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்று பயணித்து வந்தார் என சொன்னால் நம்மை குறித்து அவர் அகமகிழ்வாரா? எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பிய இந்த திருவவையை நாம் ஏழெழுப்பி வைத்திருக்கிறோமா அல்லது பால் பிடித்து வைத்திருக்கிறோமா என பார்த்தால், வெளிப்படையாய் காண்பதற்கு கட்டடங்கள் எல்லாம் மேலே எழுந்துவிட்டன, எந்த குறையும் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிறுவன கட்டடங்களை விட, வளர்ச்சியை விட, இந்த 2022 ஆண்டிலே நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்பது அது மிகப்பெரியது. நம்மிடத்தில் இல்லாத மருத்துவமனைகள் அல்ல, இல்லாத பள்ளி கல்லூரிகள் அல்ல, சேவை மையங்கள் அல்ல, அனைத்தையும் திரு அவையும் திரு அவை சார்ந்திருக்கின்ற மக்களும் நடத்துகிறோம். இதை எல்லாம் நாம் வளர்ச்சி என கணக்கில் கொண்டோம் என சொன்னால் நாம் ஏமாளிகள் தான். பவுல் சொல்வது என்ன? நான் 3 ஆண்டுகள் அல்லும் பகலும் கண்ணீர் சிந்தி உங்களுக்கு அறிவுறுத்தினேன், ஒன்றாயிருங்கள், உங்களிடத்தில் எந்தவிதமான பிளவுகளும் இருக்கக்கூடாது என சொல்லி பவுல் அறிவுறுத்துகிறார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, கலை யதார்த்தம் அப்படி அல்ல. எரேமியாவை அழைத்த பொழுது உன்னை கட்டவும் தகர்க்கவும் நான் அனுப்புகிறேன், திருநிலைப்படுத்தினு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, இன்னைக்கு திருச்சி அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் கட்டுவார், ஒருத்தர் அதை இடிப்பார். கட்டடங்களுடைய வளர்ச்சி என்பதுதான் இன்று பணியாளர்களுடைய திறன் சார்ந்தது. ஒருவர் திறமைச்சாலி, அவருடைய திறன் அளவு என்ன என்றால் அவர் அந்த 5 ஆண்டுகளில் எதை பங்கு தளத்தில் செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய் நான் என் பங்கு சமூகத்திற்கு எந்த அளவுக்கு உபயம் செய்கிறேன், என்னால் இந்த பங்கிற்கு எந்த அளவிற்கு பயன் என்கின்ற அந்த ஒரு வணிக ரீதியான கணக்கை தான் வைத்திருக்கிறோம். ஆனால் மனதளவில் நாம் ஒன்றாக இருக்கிறோம் என கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எண்ணி பாருங்களேன், ஒரு தந்தை தன் உழைப்பினால் 1 ரூபாய் கூட சொத்து இல்லாத தன்னுடைய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர், தன் உழைப்பினால் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை கட்டி எழுப்பி தன் வாழ்க்கைக்கு பின்னால் தன் பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் சொத்து சுகத்தை எல்லாம் சேர்த்து வைத்து தன் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என சொல்லி ஒரு இல்லத்தை கட்டி எழுப்புகிறார். தன் வாழ்வினுடைய இறுதியிலே தன் பிள்ளைகளை எல்லாம் அந்த இல்லத்திலே அவர் குடியமர்த்தி விட்டு அவர் மறைந்து போகிறார். அந்த பிள்ளைகள் தன் தந்தையின் இரத்தத்தால் வியர்வையால் உண்டான உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சிறிது காலம் கூட இணைந்திருக்கவில்லை. இல்லங்களுக்குள் இல்லமாய், சுவர்களுக்குள் சுவராய், அவர்கள் ஒரே வளாகத்திற்குள் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களாய் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஒருவேளை மேலிருந்து அந்த தந்தை இந்த குடும்பத்தை பார்க்கிற பொழுது அவருடைய மனம் மகிழுமா அல்லது அழுமா? இப்படி என் பிள்ளைகள் பிளவுபட்டு கிடப்பதற்காகத்தான் நான் உழைத்தேனா? கண்டிப்பாக யோசிப்பார் அவர், கண்டிப்பாக யோசிப்பார். ஒரு ஆலயத்தை பார்க்கிறோம், 5 ஆண்டுகள் பணி செய்து அன்பியங்களை, பங்கு பேரவையை, நிதிக்குழுவை, ஆலயத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளை, இல்லச் சந்திப்பை ஒரு பணியாளர் உருவாக்கி வைத்திருப்பார். ஆனால் அடுத்து வருகிறவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மையப்படுத்தி எல்லாவற்றையும் சிதைத்துவிட்டு ஒரு தனி மனித ராஜ்யத்தை அங்கு நடத்துகின்ற பொழுது 5 ஆண்டுகள் அங்கு பாடுபட்டாரே, அவர் சிந்திய வியர்வை, அந்த திருவைக்காய், அந்த திருச்சபைக்காய், அவர் எண்ணிய எண்ணங்கள், ஓடிய ஓட்டம் அத்தனையும் வீண்தானே. அன்பிற்குரியவர்களே, இந்த வெளிப்படையில் பார்ப்பதற்கு இந்த திருவையும் ஆலயங்களும் ஒன்றாய் இருப்பது போல தோன்றினாலும் நாம் அனைவரும் பிளவுபட்டு கிடக்கிறோம், பிரிந்து கிடக்கிறோம். இதைத்தான் எச்சரிக்கையாக பவுல் அன்றே சொல்லிவிட்டார். நீங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், உங்களுக்குள் பிளவுகள் எழக்கூடாது. அதை இயேசு இன்னும் அழகா சொல்றார், ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய நாமத்தின் ஆற்றாவிகளெல்லாம் ஒன்றா வச்சுருங்க, எண்ணி பாருங்கள் இன்னும் எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒரு கோவிலில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் குடி ஏற்றுறதுக்கும் குடி இறக்குறதுக்கு மட்டும் ஃபாதரை புக் பண்ணாதீங்க, மீதி எட்டு நாள் நீங்கள் யாரை வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஃபாதர் பிரச்சனை இல்லை. இந்த கொடி ஏற்றுற அன்னைக்கும் கொடி இறக்கி தேர் பவுன் இழுக்கிற நீங்கள் மட்டும் ஃபாதர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அப்போ சாமி கேட்குறாரு, ஏன்பா இந்த எட்டு நாள் பிடிக்க தெரிஞ்ச எனக்கு அந்த ரெண்டு நாள் ஃபாதர்ஸ் கூப்பிட தெரியாதா, இல்லாட்டி அந்த ரெண்டு நாள் கூப்பிடுறீங்களே நீங்களும் எட்டு நாள் கூட்டுக்கோங்கன்றப்ப. அந்த மக்கள் சொன்னாங்க, இல்லை சாமி, இந்த ஊரில் நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கோம், ஆகவே இங்கே கொடி ஏற்றுகிறவரும் கொடி இறக்குகிறவரும் தேரை மந்திரிக்கிறவரும் தேர் வடத்தை அர்ச்சிக்கிறவரும் எங்களை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த ஃபாதர் கேட்டார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், உங்களுக்குள் பெரும்பான்மை சிறுபான்மை மனநிலை எதன் அடிப்படையில் பிறக்கிறதுன்னு கேட்குறப்ப, கிறிஸ்தவங்க தான் ஃபாதர், அதை கடந்து எங்களுக்குள்ள இன்னும் ஒரு புரிதல் இருக்குல்ல, இன்னும் ஒரு பிளவு இருக்குல்ல, இன்னும் ஒரு கூட்டம் இருக்குல்லன்றாங்க. இதை எந்த ஆலயமும் இன்னைக்கு மறுக்க முடியாது. கொலோசியர் நூலில் பவுல் எழுதுகிறாரே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவில் வேரூன்றி அவர் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டடமாயிருங்கள்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய எல்லா ஆலயங்களும் அந்த நம்பிக்கை தான், நாம் கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மறையுடலாய் அந்த ஒரு தல திருவையாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற எண்ணங்களை பாருங்க, நாம் சேர்ந்து இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது ஒரு சின்ன உதாரணம். திருவிழாக்கு கொடியை தொடர்றது நாங்களாக தான் இருக்கணும். இங்கே இருக்கிற எத்தனை மறை மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்குள் அந்த ஆயரே சென்று முழுமையான அந்த உரிமைகள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது. பிறகு என்ன, கிறிஸ்தவர்கள் குருக்கள் ஆயர்கள் நாம் எல்லாம் போலித்தனம்தான். இதை மறுப்பதற்கில்லை, உங்கள் பங்கு தளத்தில் உங்கள் மறை மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகளை நீங்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இயேசு இதற்காக தான் ஜெபிக்கிறார், யாரும் அழிந்து போகாதபடி அவங்க எல்லாம் ஒன்றா வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறோம். இத்தனை பிளவுகளும் பிரிவுகளும் எதை சுட்டி காட்டுகிறது? நாம் கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நாமத்தின் ஆற்றலில் ஒன்றுபட்டிருக்கிற மக்களாய் கிடையாது. அந்த ஆலயத்திற்கு கூடி வருகிற பொழுது அந்த திருவழிபாடு நடக்கிற நேரத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள், வழிபாட்டிற்கு வெளியில் வழிபாட்டை சிறப்பிக்கிற பொழுது கிறிஸ்தவன் என்கின்ற உணர்வை விட பிளவுபட்ட மனப்பான்மை மேலிருந்து நிற்கிறது. மறை மாவட்டங்களில் இந்த பிரச்சனை நம்ம பார்க்கலாம். எத்தனை அன்னையினுடைய ஆலயங்களில் அந்த மறை மாவட்ட ஆயர்கள் கூட முழுமையாக உள்ளே சென்று சில காரியங்களை செய்ய முடிவதில்லை. இந்த திருவிழாக்கு எப்படி எங்கள் ஃபாதர் வரணும்னு சொல்லி அந்த ஃபாதரை கூப்பிட்டு கொடி ஏற்ற கொடியறக்க வச்சாங்களோ, அதே மாதிரி எங்கள் ஆயர்கள் வர வேண்டும் என சொல்லி ஒரு இழிநிலையை இன்றும் ஆலயத்தில் ஆண்டவருடைய பெயரில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செய்வதை பார்க்கிறோமே. கிறிஸ்து நம்மை குறித்து மகிழவே மாட்டார். இதுபோன்ற ஏகப்பட்ட பிளவுகளை நம்மால் மேற்கோள் காட்ட முடியும். அடிப்படையில் தெரிவது ஒன்றே ஒன்றுதான், ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என சொல்லி நாம் இணைந்திருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உள்ளூர பார்க்கிற பொழுது நமக்குள் அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கின்ற அடையாளம் ஒரு போலியான அடையாளமாகத்தான் இருக்கிறது. நாம் ஒன்றுபட்டு இருக்கவில்லை. எல்லோரும் கரம் பிடித்து நடப்பதற்கு, எல்லோரும் எல்லோருடைய இல்லத்திற்குள் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு, அனைவரும் எல்லா வீட்டிற்கும் சென்று அங்கே சாப்பிடுவதற்கு, எல்லாருடைய பாத்திரங்களை எல்லாரும் புழங்குவதற்கும், எல்லா வீதிகளையும் எல்லாரும் பயன்படுத்துவதற்கும், தேர் எல்லா வீதிகள் வழியாக பயணப்படுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லையே. ஒரே கிறிஸ்து தானே, ஒரே கிறிஸ்தவ கூட்டம் தானே. ஆனால் ஏன் இங்கே எல்லோரும் பாரபட்சத்தோடு பார்க்கப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம்? ஏன் கேட்டா, மேம்போக்கான கிறிஸ்தவ வாழ்வு வேரோட்டமாக பார்க்கிற பொழுது பிளவுபட்ட மக்கள் கூட்டமாய் சிறு சிறு கூட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் ஒன்றா இருப்போம், எல்லாம் ஒன்றா இருக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரே ஒரு பங்கு பேரவை தேர்தல் வந்தால் போதும், நாம் எப்படி இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில்தான் அதுவரை நண்பனாயிருந்தவர், அதுவரை பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தவங்க அந்நியனாய் மாறி போகிறார். இந்த அவ்வளவு எல்லாம் வெளியே நடந்தால் பரவாயில்ல, ஆண்டவர் உரைகின்ற சன்னிதானத்தில் நடக்கிறதே, ஆண்டவர் கட்டி எழுப்பிய திருச்சபையில் நடக்கிறதே, இதை பார்க்கிற பொழுது உண்மையில் ஆண்டவர் மனம் நொந்து போவார். நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுளம். ஆகவேதான் தன் இரத்தத்தை அவர் சிந்தினார். இயேசுடைய இரத்தத்தினுடைய மதிப்பை உணர்ந்ததால் தான் திருத்துதர்கள் ரத்தம் சிந்தினார்கள். அத்துணை புனிதர்களும் ஜஸ்டின் வரைக்கும் ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி வளர்த்த திரு அவையை இன்னைக்கு நாம் எல்லாம் நம்முடைய சுயநலத்தை சிந்தி சிந்தி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகாக சொல்லுவார், உடல் இருக்கிற ஒரே ரத்தம் தான் அது உயிர் கொடுக்கிற பாலாய் வெளிவருகிறது, நாற்றம் எடுக்கிற சீலாவும் மாறுகிறதுன்னு சொல்லி. இயேசுவும் திருத்துதர்களும் புனிதர்களும் சிந்திய ரத்தம் இந்த திருவபைக்கு ஒரு காலகட்டத்தில் உயிரை கொடுத்த பாலாய் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலோ பணம், சாதி என்கின்ற பிரிவுகளில் ஆலயங்கள் எல்லாம் நாற்றம் எடுக்கிற சீலாய் மாறி போய்கிறது. என்ன காரணம்? நாம் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றுபட்டு வரவில்லை. பவுல் சொல்றார், பாருங்களே, நான் உங்களிடத்திலே பொருள் பறிக்க ஆசைப்படவில்லை, என் தேவைகளுக்காய், என்னோடு இருக்கிறவருடைய தேவைகளுக்காய் நான் என் கையால் உழைத்தேன்னு சொல்றார். யாரெல்லாம் இந்த திருவையில் தங்களை மையப்படுத்தாமல் திருவை நலனுக்காக உழைக்கிறார்களோ அங்கு உண்மையான வளர்ச்சி இருக்கும். சமீபத்தில் நான் ஒரு துறவு அவைக்கு சென்றிருந்தேன். அந்த துறவையினுடைய தலைமை சகோதரி, அங்கிருந்த முன்னாள் தலைமை சகோதரியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஐயா அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அம்மா தான் 30 ஆண்டுகளுக்கு மேலால் எங்களுடைய சபையில் தலைமை அன்னையாக இருந்தாங்க. நீங்கள் பார்க்குற அந்த கட்டிடத்தை கட்டுறப்ப அந்த அம்மா ஒரு சித்தால் வேலை செஞ்சாங்க. இது போன்ற சுயநலம் இல்லாத அருள் சகோதரிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அருள் தந்தையரெல்லாம் பணி செய்ததால் தான் கிறிஸ்தவத்திற்கும் இந்த மண்ணிற்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு காலகட்டம் வரை இத்தனை ஆண்டுகளை கடந்து பார்க்கிற பொழுது இங்கு மறை மாவட்டங்கள், மறைவட்டங்கள், ஆலயங்கள், அன்பியங்கள், குருசடிகள் இத்தனை இருக்கே, இயேசு இங்கு நேராக போதிச்சாரா? இல்லை. அவர் வாழ்ந்த தேசம் என்பது வேறு. ஆனால் எங்கோ இருந்து இயேசுவை இங்கு தாங்கி சுமந்து வந்தவர் எல்லாருமே தங்களை மையப்படுத்தாமல் கிறிஸ்துவின் பெயரால் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் தங்களை இழந்து இயேசுவை உருவாக்கினார்கள். திருவை வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த காலத்தில் ஆலயம் இல்லை, மிகப்பெரிய பேராலயங்கள் இல்லை, திருத்தலங்கள் இல்லை, ஆனால் நிறைய மக்கள் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றுபட்டு இருந்தார்கள். ஆகவேதான் வேற்று மதத்தை சார்ந்த மன்னர்கள் எல்லாம் ஆண்ட பொழுது கூட இந்த கிறிஸ்தவம் அழிந்து போகாதபடி அது வளர்ந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் ஏகப்பட்ட ஆலயங்கள், திருத்தலங்கள், பேராலயங்கள், கட்டடங்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் கூட ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துருக்கே. ஆனால் இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்தான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு போலித்தனமான கட்டட வளர்ச்சி தானே ஒழிய உண்மையில் ஆன்மீக வளர்ச்சி இல்லை. ஏனென கேட்டால் நமக்குள் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற உண்மையான உணர்வு இல்லாமல் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு பவுலும் இயேசு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க, மீண்டுமாய் திரும்பி வாங்க, மீண்டுமாய் திரும்பி வாங்க. உங்களுக்கு வழி தெரியவில்லையா? உங்களை கிறிஸ்துவை நோக்கி, வானக தந்தையை நோக்கி வழி நடத்தி செல்ல இதோ நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை, வழி நடத்துகின்ற ஆவியானவரை அனுப்ப போறேன்னு சொல்றார். நமக்கு தெரியாது எப்படி நம்மால் நாம் பயணிக்கிற தப்பான பாதையிலிருந்து திரும்பி கடவுள் உனக்கு போறதுன்னு. ஆனால் இயேசுவை நோக்கி எப்படி சரியான இடத்துக்கு அந்த விண்மீன் வழி நடத்தி கொண்டு வந்துச்சோம். அந்த ஞானிகள் எல்லாம் வெவ்வேறு திசைகளே பயணித்தவர்கள், ஆனால் அந்த விண்மீன் இயேசுவை நோக்கி வழி நடத்தியது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நோக்கி கொடுக்கிற அழைப்பது தான், என்னை நோக்கி வாங்க. நான் கடவுளை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி, அன்னை மரியாளை நோக்கி அழைத்து செல்கிறேன். எப்பொழுது நம்முடைய பார்வையில் அவர்கள் மையப்படுகிறார்களோ திருவை பிளவுபடாமல் ஒன்றுபட்டு இருக்கும். அப்படி திருவை பிளவுபடாமல் இருக்கிற பொழுது நமக்கு எந்த சொத்து சுகம் தேவையில்லை, எந்த ஆதாரமும் தேவையில்லை. கிறிஸ்து இங்கு அடிக்கல்லாய், கிறிஸ்து ஆதாரமாக இருக்கிற பொழுது திரு அவையுடைய வளர்ச்சி என்பது இன்னும் அபரிவிதமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எதையும் எதிர்பார்க்காமல் திரு அவை கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டதும், ஆனால் எல்லா செல்வமும் எல்லா வசதியும் இருக்குது. எந்த அளவிற்கு நாம் பல மக்களுக்கு கிறிஸ்தவை கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவோடு இருப்போம், கிறிஸ்துவில் இணைந்திருப்போம். அப்படி இருக்கிற பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கிறிஸ்து கொடுப்பார். அவரை தள்ளி ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம நம்முடைய தேவைகளை மட்டும் அடைவதற்காய் இந்த திருவபை திருவபையினுடைய பழங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் என சொன்னால் வளர்ச்சி பார்ப்பதற்கு ரொம்ப வேகமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த பாபில் கோபுரம் மொட்டை மேடுகளாய் ஒன்றுமே இல்லாமல் அது அப்படியே போணுச்சோ, அது மாதிரி நம்முடைய வளர்ச்சியும் ஒரு நாள் நிறைவில்லாமல் போய்விடும். ஆகவே பவுலினுடைய கனவை போல, பவுலுடைய கண்ணீரை போல, இயேசுவின் ஜெபத்தை போல நாம் ஒன்றுபட்டிருப்போம். நமக்குள் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கின்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது நம்மை குறித்து ஆண்டவர் அகமகிழ்வார். அப்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் இயேசு ஒரு பரிசு கொடுக்கிறார், அவர்களுக்காய் நான் என்னையே அர்ப்பணமாக்குகிறேன். எல்லாருக்காகவும் இயேசு எடுத்துக்கூடாது, நாம் தப்பாக போனாலும் இயேசு நமக்கு பின்னாடி வருவார்ன்னு சொல்லி இல்லை. யாரெல்லாம் அவருக்காய் செந்நீர் சிந்துகிறார்களோ, கண்ணீர் சிந்துகிறார்களோ, அவர்களுக்காய் அவர் அர்ப்பணமாவார். அந்த அர்ப்பணம் நம்மை உயர்த்தி பிடிக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியை பெறுவதற்கு திருப்பலிகளை நாம் வரம் வேண்டுவோம். ஆமேன்.
மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும்
இறையேசுவில் அன்பிற்குரிய மாதா டிவியின் நேயர்களே, அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் கடவுள் நம்மை இந்த நேரத்தில் அழைத்திருப்பது முதல் வாசகத்தில் நாம் கேட்பது போல நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்த, அதே போல இன்று கடவுள் நம்மை இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல, இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல அது தருகின்ற வல்லமை ஆற்றல், அதில் இருக்கக்கூடிய சக்தி பலன் இவற்றையெல்லாம் பற்றி இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே இன்றைய நாளில் இந்த வழிபாடு நமக்கு காட்டுகின்ற பாடங்களாக இருக்கின்ற இந்த இரண்டு காரியங்களும், ஒன்று எவ்வாறு பவுலடிகளார் அன்று திருத்தூது பயணம் மேற்கொண்டு பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினாரோ, அதுபோல இன்று நம்மையும் உறுதிப்படுத்துகின்றார். முதல் வாசகத்தின் வழியாக இயேசுவின் நாமம் எவ்வாறு வல்லமையுடையதாக இருக்கிறதோ, இயேசுவனுடைய நாமம் எவ்வாறு பலனுள்ளதாக இருக்கிறதோ, அதை நாம் திரும்பி திரும்பி சொல்லுகின்ற போது நாமும் ஆற்றலும் வலிமையும் பெறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து இத்திருப்பலியில பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் எங்கள் மனங்களை என்றும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மேலானவற்றையே நாங்கள் என்றும் நாடி பாஸ்காமறை நிகழ்வை என்றும் கருத்தில் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, அருள் வாக்குகள் 23 தொடங்கி 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா பிரிக்கியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறை நூல்களின் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்து கற்பித்து வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அகிலாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினார். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே.
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 மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதருக்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் ஆவேந்த அவரே.
கடவுளே, அனைத்து உலகின் வேந்த நீரே.
ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்த அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார்.
கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே,
மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளோடு அனைத்திற்கும் மேலானவர்.
கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே.
Alleluia, 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 Alleluia.
நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தே, இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். Alleluia,
Alleluia, Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 23-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, இன்றைய நாளில் கடவுள் நம்மை சிந்திப்பதற்காக அழைப்பது மூன்று முக்கியமான ஆளுமைகளில் இருக்கின்ற குணாதிசயங்களை நம்முடைய குணாதிசயமாக மாற்றிக்கொள்வதற்காக. முதலாவதாக பவுலடிகளார், அவருடைய ஆளுமை என்ன? இரண்டாவதாக அவரோடு இணைந்து பணி செய்த அப்பல்லோ, அவருடைய ஆளுமை என்ன? மூன்றாவதாக இவர்களை அழைத்த இறைவன், இவர்கள் இருவருக்கும் அந்த பணியை கொடுத்த இறைவன் இயேசுவினுடைய ஆளுமை என்ன என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்பல்லோவும் பவுலும் திருத்தூது பணி செய்தவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இருவரிடமும் வேறுபட்ட இடங்களிலிருந்து இவர்கள் வந்திருந்தாலும் ஆளுமை என்ற கோணத்தில் பார்க்கின்ற போது கடவுள் ஒரே விதமான ஆளுமைகளில இவர்கள் இருவரையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்கள் தங்கள் வாழ்விலே வெளிப்படுத்திய அந்த எண்ணங்கள், இவர்கள் செய்த பணிகள், இவர்களுடைய சிந்தனைகள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இருவரையும் கடவுள் பணி செய்ய அழைப்பதற்கு முன்பாகவே ஒரே விதமான சிந்தனை ஓட்டத்தில் இருக்கக்கூடியவரை கடவுள் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பிற்குரியவர்களே, அப்பல்லோவும் பவுலும் தங்களுடைய வாழ்க்கையில் சொல்வன்மை மிகுந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் வாசிக்கின்றோம், அப்பல்லோ சொல்வன்மை மிகுந்தவராக, சொல் வளம் மிக்கவராக அப்பல்லோ இருக்கின்றார். பவுலடிகளாரும் பேச்சிலும் சொல்லிலும் வல்லவராய் திகழ்ந்தார் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். சொல் வளம் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்விலே அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அதிக தூரம் இல்லாமல் தூரத்தை குறைத்து கொண்டவர்களைத்தான் சொல் வளம் மிக்கவர்கள் என்று நாம் சொல்கிறோம். ஏதோ சிறப்பாக உச்சரிக்கக்கூடியவர்கள், சிறப்பான மொழி புலமை பெற்றவர்களை மட்டுமே நாம் சொல் வளம் என்று சொல்லுவது கிடையாது. மாறாக அவர்கள் எதை பேசுகின்றார்களோ அதோடு இணைந்து தங்களுடைய வாழ்வை நடத்தினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இயேசுவை பேசினார்கள், இயேசுவாகவே மாறினார்கள். இயேசுவை பேசினார்கள், இயேசுவினுடைய ஆளுமையை பெற்றார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் சொல் வளம் மிக்கவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அன்பிற்குரியவர்களே, இருவரும் மறை நூலிலே புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பல்லோவும் சரி, பவுலடிகளாரும் சரி, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அறிஞர்களாக, ஞானிகளாக, மிகவும் படித்த மேதைகளாக வாழ்ந்தவர்கள். ஏதோ படிப்பறிவற்ற மக்கள் அல்ல, படிப்பறிவில்லாத இருவரும் அல்ல, அவர்கள் மறைநூலிலே புலமை பெற்றிருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக இவர்கள் இருவருமே ஆண்டவரின் நெறியை அறிந்தவர்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். பவுலும் அப்பல்லோவும் ஆண்டவருடைய வழிமுறை என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை முழுமையாக அறிந்தவர்கள், ஆண்டவருடைய நெறியை அறிந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நான்காவதாக மிகவும் முக்கியமாக இவர்கள் இருவரும் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பலர் நற்செய்தி பணியை செய்கின்றார்கள். ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்வது என்பது என்னவென்று கேட்டால், எதையும் எதிர்பார்க்காமல் அனைத்தையும் கடவுளுக்காக செய்வதுதான் ஆர்வத்தோடு நற்செய்தி பணி செய்வதாகும். நான் இந்த நற்செய்தி பணியை செய்வதால் என்னை புகழுகிறார்கள், நான் இந்த நற்செய்தி பணியை செய்தால் என்னை போற்றுகிறார்கள், நான் உயர்ந்த மனிதராகிறேன், என்னை பிறர் மதிக்கிறார்கள் என்று பார்க்காமல், இது எனக்கு வாழ்வை தருகிறது, இது எனக்கு உணவை தருகிறது, இது எனக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது என்பதெல்லாம் விட்டுவிட்டு ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்வது என்று சொன்னால், இவை எதுவும் இல்லாத போதும் கூட, இவை எதுவும் நமக்கு கிடைக்காத போதும் கூட, இந்த மாண்பும் மாட்சியும் இந்த வாழ்த்தும் வளமையும் கிடைக்காத போது கூட நற்செய்தி பணியை செய்தவர்கள் இவர்கள் இருவரும். அதைத்தான் பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் என்று சொல்லி. பசியார எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் என்று பவுலடிகளார் அழகாக சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, பவுலடிகளார் நிறைய முறை தன்னுடைய தூதுரு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது அவர் துன்பங்களை அனுபவித்தார், வேதனையை அனுபவித்தார். நினைத்திருக்கலாம், நான் இருந்த நிலையிலே இருந்திருந்தாள், நான் உயர்ந்த நிலையிலே இருந்தேன், அந்த நிலையிலே இருந்திருந்தால் எனக்கேன் இவ்வளவு பிரச்சனைகள், எனக்கேன் இவ்வளவு கல்லடி, எனக்கேன் இவ்வளவு அடிகள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் பவுலடிகளார் தன்னுடைய பணியை செய்தார். இதைத்தான் நாம் ஆர்வத்தோடு நற்செய்தி பணியை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதையே 1 கொரிந்தியர் 3:6 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். பவுலாகிய நான் இறைவார்த்தையை நட்டேன், அப்பல்லோ அதற்கு நீர் பாய்ச்சினார், ஆனால் இவற்றை விளையச் செய்தவர் கிறிஸ்து என்று சொல்லுகின்ற போது பவுலடிகளாரும் அப்பல்லோவும் தாங்கள் செய்த நற்செய்தி பணியை அதை முழுமையடைவது கிறிஸ்துதான் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதைத்தான் ஆர்வத்தோடு நற்செய்தி பணி செய்வதென்று நான் சொன்னேன். எதையும் எதிர்பார்க்காமல், ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருந்தாலும் கூட தொடர்ந்து நற்செய்தி பணியை செய்தவர்கள் இவர்கள். நான் நன்றாக மறையுறை வைத்தேன், நான் நன்றாக நற்செய்தி பணி செய்கிறேன், நான் நன்றாக கடவுளை பற்றி பேசுகிறேன், ஆனால் கடவுள் என்னுடைய வாழ்வை உயர்த்தவில்லை, கடவுள் என்னுடைய வாழ்விலே மேம்பாட்டான ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று நினைக்காமல், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே அதை விளையச் செய்தார் என்று சொல்லக்கூடிய கடவுளை நம்பி வாழ்ந்த இருவரை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஆர்வத்தோடு நற்செய்தி அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் தப்பறை கொள்கைக்கு எதிராக பிழையற நற்செய்தியை அறிவித்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்று வாழ்ந்த காலத்தில் இயேசுவை பற்றியும் இயேசுடைய சீடர்களை பற்றியும் இருந்த தப்பறை கொள்கையிலிருந்து விடுவித்து உயிர்த்த ஆண்டவரை அறிவித்தவர்கள் இவர்கள் இருவரும் பிழையில்லாமல் நற்செய்தியை அறிவித்தவர்களாக நாம் பார்க்கிறோம். துணிவோடு இருவரும் நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை நேரடியாக இயேசுவை பார்த்தார்களோ என்னவோ என்று தெரியவில்லை, ஆனால் இயேசுவை பற்றிய ஒரு ஞானமும் அறிவும், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு 3 தூதுரை பயணங்களை பவுலடிகளார் மேற்கொண்டிருக்கிறார், அவரோடு இணைந்து அப்பல்லோவும் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் துணிவோடு இந்த நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள். வெளிப்படையாக சிறப்பாக பேசினார்கள், எதையும் மறைத்து பேசவில்லை. இதை சொன்னால் என்னை திட்டுவார்கள், இதை சொன்னால் என்னை அடிப்பார்கள், இதை சொன்னால் என்னை ஏளனமாக பேசுவார்கள், இதை சொன்னால் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் எதையுமே மறைக்கவில்லை. வெளிப்படையாக சிறப்பாக பேசினார்கள். கடவுள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ, அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதை சொன்னார்கள். எனக்கு பிடித்ததல்ல, எனக்கு தேவையானதல்ல, எனக்கு உரித்தானதல்ல, மாறாக கடவுளுக்கு உரித்தானது, கடவுளுக்கு தேவையானது, கடவுளது காரியம் என்று சொல்லி இவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே நற்செய்தி பணியை செய்தார்கள். இந்த 2 ஆளுமைகளும் சொல்வன்மையிலே திகழ்ந்தார்கள், மறைநூலிலே புலமை பெற்றிருந்தார்கள், ஆண்டவரின் நெறியை அறிந்திருந்தார்கள், ஆர்வத்தோடு நற்செய்தியை அறிவித்தார்கள், பிழையில்லாமல் நற்செய்தியை அறிவித்தார்கள், துணிவோடு நற்செய்தியை அறிவித்தார்கள், வெளிப்படையாக சிறப்பாக பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அருமையான பாடம், இயேசுனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நாம் வளம் பெறுகிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:9-10 நாம் வாசிக்கிறோம். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று நாம் வாசிக்கின்றோம். அவ்வளவு உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். லூக்கா நற்செய்தி 10:17 பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால், பெயரை சொன்னால் பேய்கள் கூட அடிபடுகின்றன என்று சொல்லுகிறார்கள். அந்த பெயரை சொன்னாலே சுற்றி இருக்கக்கூடிய பேய்கள் எல்லாம் அடிபடுகின்றன என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்று நம் உள்ளத்திலும் நிறைய பேய்கள் இருக்கிறது, நம்முடைய சமூகத்தில் நிறைய பேய்கள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவற்றிலே நிறைய பேய்கள் இருக்கிறது. பேய்கள் என்பது ஒரு ஆளுமை அல்ல, அது தீய ஆவியினுடைய செயல்பாடுகள். எங்கெல்லாம் தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் குறைகிறதோ, எங்கெல்லாம் நன்மைத்தனம் குறைகிறதோ, அங்கு தீமை வளர்கிறது. தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் குறைகின்ற போது தீய ஆவியினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன. நமது உள்ளத்திலும் இருக்கலாம், நமக்குள்ளேயும் இருக்கலாம், நாம் வாழுகின்ற இடத்திலும் இருக்கலாம். ஆனால் அன்று அந்த 72 பேர் சொல்லுகிறார்கள், உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட அடிபடுகின்றன. இன்று ஒருவேளை நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பேயை ஓட்டு வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் இயேசு 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 என்று இயேசுவின் நாமத்தை சொல்லுகின்ற போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருள் அகழ்கின்றது, ஒளியால் நிரப்பப்படுகின்றோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே பேய்கள் வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய சுற்றார் உற்றார் உறவினருடைய பேய்கள் வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை இயேசு 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 என்று சொல்லுகின்ற போது பேய்களெல்லாம் அடிபணிகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் படி 4:12 வாசிக்கின்றோம், இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கின்ற பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமது மீட்பிற்காக கொடுக்கப்படவில்லை என்று திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கின்றோம். எபேசியர் எழுதிய புத்தகம் 6:11 நாம் வாசிக்கின்றோம், அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் இந்த பெயரை கொடுத்திருக்கின்றார். கடவுள் ஒருவரே, யாக்கோபு புத்தகம் 2:19 வாசிக்கின்றோம், கடவுள் ஒருவரே, அவருடைய பெயருக்கு பேய்கள் கூட அச்சத்தால் நடுங்குகின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவுடைய பெயரே வல்லமை மிகுந்தது. ஒருவேளை நம்முடைய ஜெபத்திலே நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியாமல் போகலாம், வலிமை மிக்க வார்த்தைகளாக கூட இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசு என்கின்ற அந்த வார்த்தையே வலிமை மிக்கது. அதற்கு முன்னும் பின்னும் எதை சேர்த்தாலும் இயேசு என்கின்ற வார்த்தையை விட வலிமையானது வேறொன்ற ஜெபமும் இல்லை என்பதற்குரியவர்களே. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10:13 இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளின் பெயரை சொல்பவர் மீட்பு பெறுவார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக கடவுளுடைய பெயர் இயேசு என்கின்ற பெயரை சொல்லுகின்ற போது நாம் மீட்படைகிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார், என் பெயரால் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் என் தந்தை கொடுப்பார் என்று அழகாக சொல்லுகின்றார். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் கடவுள். ஏனென்றால் கடவுள் யாவே, அவருடைய பெயருக்கு பல ஆற்றல் உண்டு. படைத்தவர், நம்மை ஆட்சி செய்பவர், நம்மை ஒருங்கமைவு செய்பவர் என்றெல்லாம் பார்க்கிறோமானால் யாவே என்கின்ற கடவுளுடைய வார்த்தைக்கு தருபவர், தன்னை தருபவர், இந்த படைப்பிற்கு தன்னை தருபவர் என்பதை நாம் பார்க்கிறோம். திருப்பாடல்கள் 23:1 ஆண்டவர் என்னாயன் எனக்கு குறைவில்லையே என்று தாவீது அழகாக பாடுகிறார். அதிலே 5:20 அழகாக சுட்டி காட்டுகிறது, எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே நான் நிரம்பி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய வல்லமை ஆற்றல் இவையெல்லாம் என்னை நிரம்பி வழிய செய்கிறது என்று தாவீது பாடுவதாக நாம் பார்க்கின்றோம். மலாக்கியர் எழுதிய புத்தகத்திலே 10:20 நான், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகின்றேனா இல்லையா என பாருங்கள். அவர் நமக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வானத்தை திறந்து கொடுக்கிறேன், பல கனிகளை திறந்து கொடுக்கிறேன், எவ்வளவு கொடுப்பேன் என்று சொன்னால் ததும்பி வழியுமாறு கொடுக்கிறேனா இல்லையா என்று பாருங்கள் என்று நம்மோடு அவர் போட்டி போட்டு பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இறுதியாக அன்பிற்குரியவர்களே, 2 Corinthians 9:8 நாம் பார்க்கிறோம், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழலிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு சொல்வது போல, என் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் தந்தையிடம் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் தரக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் தந்தை கடவுளுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் பார்த்த பவுலடிகளாரின் அப்பல்லோவருடைய ஆளுமை, இயேசுவனுடைய ஆளுமை, தந்தை கடவுளுடைய ஆளுமை, இவையெல்லாம் இன்று நமக்கு ஒரு அருமையான பாடமாக அமைகிறது. இறைவன் அழைக்கின்ற, இறைவன் விரும்புகின்ற இந்த ஆளுமைகளில் இருக்கக்கூடிய நல்ல செயல்களை புரிந்து கொள்வோம். நாமும் இயேசுவாகவே மாறுவோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்பதை புரிந்து வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, சிங்கும் நீத்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளி மகனே. ஆனாலும் உன்னன்பு மாறாது, காணிக்கை தந்தோ கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீதானே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் இருப்பியுள்ளோ.
நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அரு தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பழியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினான். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது.
நாங்கள்
தூயவ தூயவ மான் படைகளின் கடவுள் மாண்டவ மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா
ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஔவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்